إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم التاجر الصدوق العميم مع النبيين والصديقين والشهداء أو كما قال عليهم الصلاة والسلام அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், நல்ல உபதேசமும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாட்டில் அநேகமான பள்ளி வாயில்களில் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லது குறிப்பிடப்பட்ட சில தொழுகைகளில் பிரத்யேகமான ஒரு குனூத்து ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக, ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்வை நசீவாக்குவாயாக, நீ தந்திருக்கக்கூடிய அருக்குடைகளை ஞாமத்துகளை எங்களை விட்டும் பறித்து விடாதே என்ற கருத்துப்பட பள்ளி வாயில்களில் துஆக்கள் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே சொல்லப்போனால், வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும், வறுமையை விட்டும் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கார்மானம் தேட வேண்டும் என்பது ஒரு காலத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐவேளை தொழுகையிலும் வறுமையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக, வறுமை என்ற ஆபத்துக்குள்ளே என்னை சிக்க வைத்து விடாதே என்று சொல்லி துஆ கேட்பதற்கு மறக்கவில்லை. பொதுவாக அத்தஹியாத்தினுடைய கடைசி அத்தஹியாத்தில் இருந்த சலாத்துக்கு பிறகு ரப்பிக்ஃபிர்லி வத்துபாலி என்று சொல்லி துஆ ஓதிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வஅஸாபில் கப்ர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை ஓதுவார்கள். வறுமையை விட்டும் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள், வறுமையை விட்டும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு தேடினார்கள். வறுமையை விட்டும் மக்கள் பாதுகாப்பு தேடுவது என்பது துஆவினூடாக மட்டுமல்ல, வறுமை எப்படிப்பட்ட பாதகங்களை தாக்கங்களை சமூகத்தில் ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் மிக துல்லியமாக மிக அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல ஒன்று சொன்னார்கள், வறுமை என்பது மனித சமூகத்தினுடைய ஈமானுக்கு தௌஹீது கச்சுறுத்தல். வறுமை என்பது மனித சமூகத்தினுடைய ஈமானுக்கு தௌஹீது கச்சுறுத்தல். காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரன், எங்கே வறுமை இருக்குமோ அங்கே இறை நிராகரிப்பும் இருப்பதற்கு போதும். அப்படி எத்தனையோ நாடுகள் மதம் மாறிவிட்டது. வறுமையின் காரணமாக மக்கள் இஸ்லாத்தையே விட்டு போய்விட்டார்கள். உலக வரலாற்றில் அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. வறுமை வந்துவிட்டால் மனிதனுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதையும் பறி கொடுக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட விடயங்கள் எங்களுடைய நாட்டிலும் நடைபெற்றுத்தான் இருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வறுமை என்பது ஒரு மனிதனுடைய நற்குணத்துக்கும் அச்சுறுத்தல், ஒரு மனிதனுடைய நற்குணத்துக்கும் அச்சுறுத்தல். வறுமை என்பது அவனை பொய்யாளியாக மாற்றிவிடும். வறுமை என்பது வாக்குகளை மீறுவதற்கு அவனுக்கு ஒரு தர்ம சங்கடமான கட்டத்துக்கு அந்த வறுமை அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் வாங்கி இருப்பாரு, நாளைக்கு தாரேன் என்று சொன்னேன், நாளைக்கு கொடுக்க ஏலா என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அவர் சொல்லுவது பொய். கடனை வாங்கும் பொழுது சொல்லுகிற நாளைக்கு தாரேன், அவருக்கு தெரியும் நாளைக்கு இதை கொடுக்கறதுக்கு என்ன கிடைத்தது, எந்த ஏற்பாடும் இல்லை, ஒரு பொய்ய சொல்லி கடனை வாங்குறாரு, அதை கொடுக்கலாது. நாளைக்கு தாரேன் என்று வாக்களிக்கிறாரு, நாளைக்கு கொடுக்க மாட்டாரு. ஒரு மனிதன் பொய்காரனாக ஆகுவதை விடவும், ஒரு மனிதன் வாக்கு ப்ரோமிஸ் பண்ணி போட்டு ப்ரோமிஸை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருப்பதை விடவும், கேவலம் வேற ஒன்றுமே உலகத்தில் இருக்க முடியாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஈமானு கச்சுறுத்தல், நல்ல குணத்து கச்சுறுத்தல், அது மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கை கச்சுறுத்தல், குடும்ப வாழ்க்கைக்கு கூட அச்சுறுத்தல். சுபஹானல்லாஹ், எத்தனையோ குடும்பங்கள் வறுமையின் காரணமாக பிரிந்து வாழ்கிறார்கள், வறுமையின் காரணமாக பிரிந்து வாழ்கிறார்கள். இஸ்லாத்தில் கணவன் வறுமைக்குள்ள மாட்டிக்கொண்டு விட்டாரு, கணவனுக்கு தொழில் இல்லை, குடும்பத்தை மனைவியை பராமரிப்பதற்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பதற்கு அவனுக்கு வசதி இல்லை என்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு விவாகரத்து கேட்கவும் முடியும். வறுமை என்பது அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல். வறுமையின் காரணமாக குடும்பத்தில் கல்வி நடவடிக்கைகள், பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படும். இந்த காலத்தில், இந்த கோவிட் காலத்திலும் இருக்கக்கூடிய பைனான்சியல் கிரைசிஸ், இந்த காலத்தில் எத்தனையோ பட்டப்படிப்புகளை படித்துக் கொண்டிருந்த, டிகிரி செஞ்சு கொண்டிருந்த மாணவர்கள் மாணவிகளுடைய கல்வி நடவடிக்கைகள் நிப்பாட்டப்பட்டுவிட்டது. ஏன், கண்டினியூ பண்ண முடியாது, வசதி இல்லை. ரெண்டு வருஷம் படிச்சாங்க டிகிரிய, நாலு வருஷம் டிகிரி, ரெண்டு வருஷத்தை நிப்பாட்டியாச்சு. ஏதா பீஸ் கட்டே தான். சுபஹானல்லாஹ், வறுமை என்பது ஈமானுக்கு மட்டுமல்ல, நற்குணத்துக்கு மட்டுமல்ல, நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கும் வறுமை என்பது தடை. மறந்து விடாதீர்கள், ஆரோக்கியமான வாழ்வு, நல்ல வசதி வாய்ப்பு இல்லை என்றிருந்தால் ஏழைகளுடைய வீடுகளில் நோயும் கூட இருக்கும். ஏனென்றால் போஷாக்கான உணவுகள், ஹெல்தி ஃபுட் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஏதோ வயிற்ற நிரச்சுவதற்கு சாப்பாடாக ஏதாவது கிடைக்கும், ஆனால் அது ஹெல்தியாக இருக்க மாட்டாது. அவர்கள் சீப்பானதை வாங்கி சாப்பிட்டுக் கொள்வார்கள், பாலை ஓரங்களில் விற்கக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிடுவார்கள். ஏன், பசிய போக்கிக் கொள்வோமே, ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் சுபஹானல்லாஹ். வறுமை குடும்ப வாழ்வுக்கு அச்சுறுத்தல். இன்னும் ஒன்றையும் சொல்லி பதிவு செய்ய விரும்புகின்றேன், வறுமை வந்துவிட்டால் குடும்பத்தில் வாப்பா என்பவர் கூட ஒரு மதிக்கப்படாத மனிதனாக மாறிவிடுவார். வாப்பா என்பவர் கூட, கணவன் என்பவன் கூட மதிக்கப்படாத ஒருவனாக மாறிவிடுவார். நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வசதி இருக்கிறது வாப்பாற்றிருந்தால் அவருக்கு கண்ணியமும் கூட்டுக்குள்ள கிடைக்கும், மதிக்கப்படுவார். வறுமை வந்துவிட்டால் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சுய கௌரவத்தையும் விளக்க வேண்டி வரும். இது வறுமையினால் வரக்கூடிய அச்சுறுத்தல்கள். இதற்கு மேல இன்னும் சொல்லியிருக்கிறார்கள், வறுமை வந்துவிட்டால் சிந்திப்பது கூட மட்டுப்படுத்தப்பட்டுவிடும். ஒரு அரபு சொல்லுது, என்ன சொல்லுகிறது, சுயமாக உழைத்து வாழ தெரியாதவனுக்கு சுயமாக சிந்திக்கவும் தெரியாது, சுயமாக உழைத்து வாழ தெரியாதவனுக்கு சுயமாக சிந்திக்கவும் தெரியாது. முஹம்மது பின் ஹசன் ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு, அவருடைய லைப்ரரியில் உட்கார்ந்து கொண்டு, நூலகத்தில் இருந்து கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். பல நூறு மசாலாக்கள், பல நூறு மார்க்க சட்டத்தங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். வகுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் உதவிக்கு இருக்கக்கூடிய அந்த உதவிக்கு இருக்கிறவர் வந்து சொன்னாரு, இரவிக்கு சாப்பாடு சமைப்பதற்கு மா இல்லை என்று சொல்லி. அவர் சொல்றாரு, இந்த மா இல்லை என்று சொன்னது தான் தாமதம், என்னுடைய தலையில இருந்து அந்த 200 மசாலாவும் எங்கேயோ போய்விட்டது. ராமைக்கு சாப்பிடணும், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், ராமுக்கு உஜீவனம் வேணும், தூங்க போறதுக்கு முன்னால மா இல்ல, எங்க வாங்கறது? சிந்தனை வேலை செய்யாது. இப்ப முழு சிந்தனையும் அந்த மாவுக்குள்ள போய்விட்டது. இது என்னுடைய கருத்து, நம்மளுடைய கருத்து. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் வறுமை என்பது அப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை வாழ்க்கைக்கு ஏற்படுத்தும். அது இஸ்லாமிய சமூகத்துக்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்படுத்திவிட்டது. இன்னும் ஒன்றுதான், மூணாவது ஒரு முக்கியமான விடயம் தான் எங்களுடைய மனப்பதிவு இருக்கிறது. சஹாபாக்க ஏழைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை, உலகத்தில் வாழ்ந்த பெரும்பெரும் உலமாக்கள் ஏழைகள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் நிதானமாக ஹதீஸையும் குரானையும் திரட்டி பார்க்கும் பொழுது இது அவர்களின் மீது சொல்லக்கூடிய பெரிய ஒரு அபாண்டம். அப்படியல்ல, அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள். ஏனென்றால் குரான் உள்ளத்தில் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு செலவழித்து 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 அனைத்தையுமே இழந்து ஏழையாகி விட்டார்கள். ஒன்றுமே இருக்க இல்லை, எல்லாத்தையுமே இழந்தார்கள். அப்படித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். படித்தில்ல, யாரும் படித்து பேசுவது கிடையாது, கேட்டுத்தான் பேசுவார்கள். ஆனா குர்ஆன் சொல்லுகிறது, அபூபக்கரை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா சத்தியம் செய்தார்கள். என்ன சத்தியம் தெரியுமா? நான் இதற்கு பிறகு இவருக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சொன்னேன். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்ல அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த பாதம், அந்த பாதிக்கப்பட்ட கவலையில அவர் சத்தியம் செய்தார், இதற்கு பிறகு நான் இவருக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திற்கு நான் எப்படி தெரியுமா, வலா யக்தலி உலுல் ஃபளி மின்கும் வஸ்ஸஅதி, அபூபக்கரே உங்களை போல கண்ணியமான மனிதர்கள், செல்வ செழிப்போட வாழக்கூடிய உங்களை போன்றவர்கள் செலவழிக்க மாட்டேன் கண்டு சத்தியம் பண்ணேதமானு கேட்டான். அபூபக்கர் ஏழையா, இது குரானை பிரட்டி ஒரு ஆளின் பயான் செஞ்சிட்டார் என்று மட்டும் நிப்பாட்டி விடாமல் குரானை பிரட்டி சூரத்து நூறுடைய ஆயத்தை கொஞ்சம் பிரட்டி படியுங்கோ. அபூபக்கர் ஏழை என்று யாரும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். அபூபக்கர் பணக்காரால் அவர்கள் மௌத்தாகும் பொழுது, இமாம் முஅத்தாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்கிறார்கள், மௌத்தாகும் பொழுது மரணப்படுக்கைக்கு கிட்டமாக இருக்கும் பொழுது தந்த மகளை கூப்பிட்டார்கள். யார் மகள்? பாத்திமா ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், என்னுடைய அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பெரிய முசீபத் என்ன தெரியுமா, வாப்பா மௌத்தாகி நான் மிம்பர்ல இருந்து சொல்லுகின்றேன், வாப்பா மௌத்தாகி அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போற பிள்ளைகளைத்தான் நாங்கள் தட்டி வைத்திருக்கிறோம். மார்க்கம் என்று சொல்லி எதையுமே சொல்லிக் கொடுக்க இல்லை. பேசிக் அடிப்படையான அனந்தர சொத்து எப்படி பிரித்துக் கொள்ளப்பட வேண்டும், வாப்பா விட்டுட்டு போன சொத்தை எப்படி பிரிக்கணும். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா மகளை கூப்பிட்டாங்க, இந்த மௌத்துக்கு பிறகு இந்த சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். அது ஆயிஷாவுக்கு தெரியாம இல்ல, ஆயிஷா சித்தீக்காவுக்கு தெரியாம இல்ல, ஒரு விடயத்தை சொல்லுவதற்காக சொன்னார்கள். சொன்னார்கள், என்னுடைய ஒரு மனைவி, மூணாவது மனைவி கட்பணியாக இருக்கிறாள். அபூபக்கர் சித்தீக் 63 மௌத்து வருகிறது, 63 மௌத்தாகும் பொழுது மனைவி கட்பணியாக இருக்கிறாள், வயிற்று ஒரு புல் இருக்குது. சொன்னாங்க, அனந்தர சொத்தில் அந்த புள்ளைக்கு பங்கு இருக்குது. நான் யூகிக்கிறேன் அந்த புள்ள ஒரு பெண் பிள்ளையாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி, எனவே அந்த பெண் குழந்தைக்கும் என்னுடைய மகளுக்கும் எனக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற மகளுக்கும் அனந்தர சொத்துல பங்கு போக வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தான் மூத்தார். அப்ப எப்படி சொல்வது ஏழை என்று சொல்லி இன்னமொன்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அதிகமாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மௌத்தாகுவதற்கு முன்னால் ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னார், சித்தியத்தார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னார்கள், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்க ஒரு வேலை செய்ய வேண்டும், என்னுடைய ஒரு காணி இருக்கிறது ஹைபர்ல, எனக்கு கனிமத்தாக கிடைத்த காணி, அதுக்கு நான் தான் சொந்தக்காரன், அது விவசாய பூமி, இப்பையும் கூட ஹைபர் ஒரு விவசாய மண், நாங்க சாப்பிடக்கூடிய ஈச்சப்பழம் அங்கிருந்து வரக்கூடியதுதான் சொன்னார்கள். அந்த காணி எனக்கு சொந்தமானது, நான் 2 வருஷம் 5 மாசம் பைத்துல் மால்ல கிரஷரியில சம்பளம் வாங்கி இருக்கின்றேன், 2 வருஷம் 5 மாசம் ஹலீபாவாக இருந்து வியாபாரம் செய்ய இல்ல தொழில் செய்ய இல்ல சம்பளம் வாங்கி இருக்கின்றேன், நான் வாங்கின சம்பளத்துக்கு பகரமாக அந்த காணியை கொண்டு போய் கொடுத்து விடு சொன்னார்கள். உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒருவர் தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா. உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு முறை வந்து சொன்னார்கள், நபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உமரை பார்த்து வீட்டுல என்ன வைக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி, அவர் என்ன சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் அரைவாசியை கொண்டு வந்திருக்கின்றேன், அரைவாசியை வீட்டுல வச்சிட்டு வந்திருக்கின்றேன், அவரிடத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருமானத்தை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருமானம் எப்படி இருந்தது, தன்னுடைய தாய் தகப்பனாருடைய அனந்தர சொத்தும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜத்துல் குப்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சொத்துல அனந்தர சொத்து கிடைத்தது. இவைகளெல்லாம் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட யதார்த்தங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, யாரும் கற்பனை செய்ய வேண்டாம், இஸ்லாம் என்பது ஒரு வறுமைக்குள்ள ஒரு மார்க்கம், வறுமையாகத்தான் வாழ வேண்டும், ஏழையாகத்தான் வாழ வேண்டும், கை நீட்டித்தான் வாழ வேண்டும் என்பதல்ல இஸ்லாம். இஸ்லாம் கொடுக்க சொன்ன மார்க்கம், கொடுக்கிறது எங்கிருந்து கொடுப்பது, பப்ளிக்ல வசூல் பண்ணி கொடுப்பதல்ல, எங்கள்கிட்ட உள்ளத கொடுக்கணும், கொடுக்கிறதுக்கு இருக்கோணும், இருக்கணும் உழைக்கோணும். இஸ்லாம் மிக அழகாக சொல்லி என்ன சொல்லுகிறது, சுபஹானல்லாஹ், கையை மேல வச்சுக்கோண்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவாரா, அல்லாஹ் இந்த கையை மேல வச்சிடி, அல்லாஹ் இந்த கையை கீழே வச்சிடாதே, இந்த கையை மேல வச்சிடி, அல்லாஹ் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் 52 வருடம் இந்த தலையை கொண்டு போய் சிலைக்கு முன்னால சிரம் சாய்க்க இல்லை, ஒரு மரத்துக்கு முன்னால குனியே இல்லை, அப்படி பாதுகாத்தது போல அல்லாஹ் எங்கு இருக்கக்கூடிய காலங்களிலும் இந்த கைய மேல வைப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக, கீழே வச்சிடாதே அல்லாஹ், இது வாங்குற கை அல்ல கொடுக்கிற கை. ஒரு காலம் அப்படித்தான் இருந்தோம், இந்த நாட்டு முஸ்லீம்கள் அப்படித்தான் இருந்தார்கள், அவருடைய கை மேல இருந்துச்சு. நாங்கள்லாம் தொழில் செய்கிற மக்கள் அல்ல, தொழில் கொடுத்த மக்கள், எங்கள்கிட்ட 100 பேர் வேலை செஞ்சாங்க, எங்களோட வீட்டிலையும் வேலை செஞ்சாங்க, எங்களோட கடையிலையும் வேலை செஞ்சாங்க, எங்களோட வயல்லையும் வேலை செஞ்சாங்க, எங்களோட ஃபேக்டரியிலையும் வேலை செஞ்சாங்க. அன்றைக்கு நாங்க பாஸ் எங்களை கண்டா சாரத்தை கீழே போட்டுட்டு மகத்தையாண்டு பேசிட்டு தான் போனாங்க அந்த காலம். இன்றைக்கு நாங்க அவங்கள்ட்ட வேலை செய்யறோம், சுய கௌரவத்தை இழந்துட்டோம். எது வரைக்கும் கை மேல இருக்குமோ அது வரைக்கும் கண்ணியம் மறந்து விடாதீர்கள். அல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃலா, மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட நல்ல கையன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது தன்ன கையை கீழே வச்சிருப்பாங்களா? அப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது தன்ன கையை கீழே வச்சிருப்பாங்களா? சமூகத்தை மிஸ்கைட் பண்ண வேண்டாம், யாரும் சமூகத்தை யாரும் மிஸ்கைட் பண்ண வேண்டாம். செழிப்போடைய வாழ்ந்தோ மகர் கொடுத்து கல்யாணம் முடிச்சோணும், மகர் என்ன, மாப்பாட்டை வாங்கி கொடுப்பதல்ல மகர், ஏந்த பணத்தில் கொடுத்து முடிப்பது மகர், கல்யாணம் முடிச்சதும் மனைவிக்கு வீடு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு யார் தந்தை இஸ்லாம் இருக்கிறது, ஒன்றோ மாமா வீட்டில் போய் தஞ்சம் புகுறாங்க, அல்லது வாப்பா வீட்டில் தஞ்சம் புகுறாங்க, சொந்த வீடு யாருக்கும் இல்லை. தும்பி முஜிக்கும் மனைவிக்கு வீடு கொடுக்கணும் எதுவரைக்கும் தெரியுமா, நீங்க மௌத்தாகி 4 மாசம் 10 நாள் அவை இதான் இருக்கணும், அவை இதாவும் உங்களோட வீட்டில் தான் இருக்கணும், நீங்க கூடி விட்டு இருக்கிறீங்களா, அதுக்குரிய ரெண்டை வச்சுட்டு போங்க, அதுக்குரிய கூலையை வச்சுட்டு போங்கோ. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வறுமைக்கு எதிராக துவா கேட்பது மட்டுமல்ல, வறுமைக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய ஒரே எங்களோட மார்க்கம் பள்ளி வாயில்கள் தொழுகைகளுக்கு பிறகு ஓத வேண்டிய துவா இருக்குது. என்ன துவா? முக்கியமான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி. யா அல்லாஹ், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. தொழிலுக்கு ஏலா, உழைக்க ஏலா, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, கடைக்கு போக ஏலா, தொழில் என்றா கஷ்டமாக இருக்குது, அப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பள்ளி வாயிலுக்கு போறாங்க. எந்த பள்ளி? மஸ்ஜிதுன் நபவி. எந்த பள்ளியில் ஒரு ரகாத்து தொழுதா 1000 ரகாத்து தொழுத நன்மை கிடைச்சோம். ஒரு நாள் பள்ளியுள்ளுக்கு இருந்தா 1000 நாள் பள்ளியுள்ளுக்கு இருந்த நன்மை கிடைச்சோம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளி. அந்த பள்ளியுள்ளுக்கு போறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அங்க போயிட்டு பார்த்தன்னு சொன்னா சில மனிதர்கள் பள்ளியுள்ளுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பஜார் செழிப்பான பஜார், ஹொட்டான டைம். பஜார்ல மக்கள் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக மக்கள் உழைத்துக் கொண்டும் சம்பாதித்துக் கொண்டும் கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம். அங்க போயிட்டு பார்த்த மக்கள் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்ல, சும்மா. இது எங்கட பள்ளி அல்ல, இது தெய்வலையில கவுடானில் ஜைன பள்ளி அல்ல, இது மஸ்ஜிது நபவியில. சல்லல்லாஹு என்ன என்ன சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்ன விஷயம்? லா யகூது அஹதுக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அல்லாஹ் ரிஸ்க் தருவான்டா, அல்லாஹ் நிச்சயமாக ரிஸ்க் தருவான். வயிற்றுல வச்சு ரிஸ்க் தந்தவன், உம்மோட வயிற்றுல வச்சு ரிஸ்க் தந்த ரப்பு இப்பயும் ரிஸ்க் தரலாம். ஆனா அந்த ரிஸ்க்கு ஒரு முறை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது வானம் பூமி வானத்திலிருந்து தங்கம் வெள்ளி அப்படியே சொல சொல்லியா கொட்டுறது இல்ல, தண்ணி தான் கொட்டும். அந்த தண்ணியைத்தான் நீங்க தங்கமாக வெள்ளியாக தீனாராக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஏண்ட கருத்து அல்ல, இது குர்ஆனுடைய, இது உமர் இப்னு கத்தாபுடைய கருத்து. ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் சூரத்துல் முஸ்தபில் ஓதினாங்க. இங்க இருக்கிறாங்க ஹுஃபாதுகள், இந்த பள்ளியில் ஒரு ஹிபுத் மதரசா இருக்குது, பெரியவங்களுக்கு சொல்ற ஹிபுது பண்ணுங்க. குர்ஆன் எழுத்துக்களை மட்டும் பாடமாக்கமானம் அர்த்தத்தோட பாடமாக்குங்க. டைம் எடுத்து வாங்க பள்ளிக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு யாருக்கு சுபகு தொழுக கடமை இல்லையோ அவங்களை கொண்டு வந்து பள்ளியில போட்டுட்டு போறோம் குர்ஆனை பாடமாக்கிறதுக்கு. ஆனா அவங்களல்ல குர்ஆனை பாடமாக்குறோம், நாங்க பாடமாக்குவோம், பெரியவங்க பாடமாக்குறோம். இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு சொல்றேன், இங்க இருக்கிற உலமாக்களுக்கு சொல்றேன், பெரியவர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு, 40-50 வயது உடையவர்களுக்கு குர்ஆனை பாடமாக்குவதற்கு 10 சூறாவை பாடமாக்கலாம், சூரா யாசினை பாடமாக்கிக் கொள்ளலாம், சூரா வாக்கியாவை பாடமாக்கிக் கொள்ளலாம். அதற்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க மாஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு சூரா முஸ்லிமில் ஓதுறாங்க, ஆச்சரியமா சொல்றாங்க. சூரா முஸ்லிமில் ஓதிட்டு நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், ரெண்டு விஷயம் கேட்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன், எனக்கு மௌத்து நிச்சயம், எனக்கு மௌத்து நிச்சயம், ஆனா எனக்கு நான் விரும்ப ஆசைப்படுறேன் இந்த மௌத் எங்க தெரியுமா வரணும்? ஒன்றோ அல்லாஹுடைய பாதையில வரணும், ஜிஹாதுல, உயிருக்காக வேண்டி போராடி கொண்டு குடும்பத்தை விட்டுட்டு உடும்ப உயிருக்காக வேண்டி போராடுகின்றேன். அப்படிப்பட்ட போர்க்களத்துல ஒன்றோ எனக்கு மௌத்து வரணும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு வியாபாரியாக மௌத்தாகணும், ஒரு வியாபாரியாக மௌத்தாகணும், கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டு தொழில் செய்து கொண்டு மக்களுக்கு ஊழிய மக்களுக்கு ஜொப் கொடுத்துக் கொண்டு இருக்கக்குள்ள எனக்கு மௌத்து வரணும். சுபஹானல்லாஹ். சூரா முஸ்ஸம்மில் தஃப்ஸீர் இப்னு கஸீரை திரட்டி உலமாக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து இப்படி இருக்குதா என்ற இன்னொரு தரம் நீங்க ஊர்ஜிதம் செய்து கொங்க, நீங்க ஊர்ஜிதம் செஞ்சு கொங்க, எனக்கு எப்படி மௌத்து வரணும். எங்களோட ஊர்ல அப்படி ஒருத்தர் கடையில மௌத்தான என்ன சொல்லுவாங்க, கடையில தொழில் செஞ்சு கொண்டே மௌத்தான என்ன சொல்லுவாங்க மக்கள், உலகம் உலகம் என்றே பெய்த்தாருவாங்க, உலகம் உலகம் ஒன்றே பேசாருவாங்க. ஒருத்தர் பள்ளியில மௌத்தாகிட்டாரு, ஆனா அவருடைய கவனுக்கு ஏற்பாடு அவர்கிட்ட இல்ல, அவருடைய கவனுக்கு ஏற்பாடு அவர்கிட்ட இல்ல, அவருடைய கடனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அவர்கிட்ட இல்ல, கடனாளியாக மௌத்தாகி இருக்கிறாரு. அவரை பத்தி பெரிசா பேசுவாங்க, எப்படியோ பள்ளியிலே மௌத்தாகிட்டாரு. அன்புக்குரியவர்கள், அப்படி மெஷப் பண்ண வானம் அப்படி யாரையும் கவுண்ட் பண்ண வானம். மிக இரக்கமா சொல்ல இன்னும் ஒரு ஆச்சரியமான ஹதீஸ்கள், இவைகளை கொஞ்சம் படிங்கோ, இந்த ஹதீஸ்களை கொஞ்சம் படிங்கோ. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களோட பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது ஏந்த வாழ்க்கையிலையும் நடக்கும், கூட வாழ்க்கையிலையும் நடக்கும், நடக்கலாம், நடந்து கொண்டும் இருக்கிறது. பள்ளி வாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல வாட்டசாட்டமான ஒரு வாலிபர் அவர் தொழிலுக்காக வேண்டி போறார். நபியினுடைய சபையை விட்டுட்டு வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிஸன் மஅ அஸ்ஹாபிஹி தாத யௌமின் அல்லி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபனவரு இலா ஷாபின் ரி ஜில்டின் வ குவத்தின் நல்ல வாட்டசாட்டமான நல்ல தெம்புடைய ஒரு வாலிபரை பார்க்கிறாங்க. அவரு சுபஹோடே சுபஹாக காலை நேரத்திலேயே வக்கத்து பக்கரைய அவரை தொழிலுக்காக வேண்டி அப்படியே தலையை குடிச்சு போட்டு போயிட்டார். நபியினுடைய சபையில் உட்கார, என்னட சபையில அல்ல, என்னட ஹல்காவலி அல்ல, என்னட தாவியாவலி அல்ல, நபியினுடைய சபையில் உட்கார இல்ல. அவர் போனார், அங்க போனது ஒருத்தர் சொன்னாரு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறதுக்கு வை ஹக்கஹாதா, இதுக்கு என்னப்பா பிடிச்சிருக்குது, இதுக்கு என்ன பிடிச்சிருக்குது, லௌகான ஷபாபுஹு வல் ஜில்துஹு, இவருடைய வாலிபத்தையும் இவருடைய தென்பையும் இவருடைய கட்சையும் இவர் அல்லாஹுடைய பாதையில செலவழித்தா எப்படி இருக்கும் என்று ஒருத்தர் சொன்னார். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில நாங்க பேசுற மொழி, இதெல்லாம் நாங்க கணக்கிருக்கத. ஒருத்தர் தொழிலுக்காக வேண்டி போன என்ன எப்ப முடியும், கபருக்கு கொண்டு போக போறீங்க, இதெல்லாம் இது நிற்கிற இல்லையா என்றெல்லாம் நாங்க கேட்போம். இதே மாதிரி கேள்வி நாங்க கேட்போம் என்று சொல்லி அல்லாவுக்கு தெரியும். அதனால நபியினுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே அல்லா இதை ஏற்படுத்தி அந்த கேள்விக்கு பதிலையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, லா தகூலு ஹாதா, நீங்க அப்படி சொல்லுவான, நீங்க சொல்றது போல அல்லாஹ்வுடைய பாதை என்பது ஜிஹாதுக்கு போறது மட்டுமல்ல. சொன்னாங்க லவ் கான فَإِنَّهُ إِنْ كَانَ خَرَجَ يَسْعَى عَلَى وَلَدٍ صَغِيرٍ வீட்டில நாலு புள்ள இருக்குது, அந்த புள்ளைக்கு ஹலாலான உணவு கொடுக்கணும், யார்கிட்டையும் கை நீட்டி வாங்கி கொடுக்க கூடாது, இன்ன மொத்த ஸ்பான்சர்ஷிப்ல வாழக்கூடாது, மாமட செலவுல வாழக்கூடாது, வாப்பட செலவுல வாழக்கூடாது, ஏந்த செலவுல ஏந்த புள்ள வாழணும் என்பதற்காக வேண்டி அவரு இந்த அதிகாலை நேரத்திலேயே ஹலாலான உணவை வீட்டுக்குள்ள உள்ள நாலு புள்ளக்காக வேண்டி தேட போறார் என்றிருந்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். வீட்டுக்குள்ள வயசான உம்மா பாப்பா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, அன்றைக்கு சனலையும் கூட்டிக் கொண்டு போகணும், 10,000 ரூபாய்க்கு பில் வரும், 12,000 ரூபாய்க்கு பார்மசியில மருந்து எடுக்கணும், ஒரு மாசத்துல மருந்து, வீட்டுக்குள்ள உம்மா பாப்பா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இவர் சுபகு தொழுதுட்டு நாலு பேர்கிட்ட பேசி கையை நிறுத்தாம இன்றைக்கு 22,000 ரூபாய் சம்பாதிச்சு இன்ஷா அல்லாஹ் ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டி வாப்ப கும்மக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த வாலிபன் வெளிக்கிளம்பி போவானண்டா சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார். நான் அப்படி சொல்லாத கைநீட்டி வாழ பழகவானம், யார்கிட்டையும் தலை சொறிய வானம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன், பள்ளி வாயில்களுக்கு சொல்லுகின்றேன், பள்ளி வாயில்களுக்கு சொல்லுங்கள், உதவி செய்வோம். ஆனா நாங்க செய்யக்கூடிய உதவிகள் தீர்வு அல்ல. இன்றைக்கு ஒரு பார்சல் கொடுத்தோமா, நாளைக்கு அவர் வந்து சொல்லுவார் மகளுக்கும் ஒரு பார்சல் தாங்கன்னு கேட்பார், பெரியப்பட மகளுக்கும் ஒரு பார்சல் தாங்கன்னு கேட்பாங்க. ஒரு நாள் எந்த பள்ளியிலையும் பார்சல் கொடுத்து முடியாது. ஆனா அதை முடிக்கின்றதும் வழி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய சபைக்கு அபுதாவுதுல பதிவான ஹதீஸ், நபியினுடைய சபைக்கு ஒரு மனிதர் வந்து கை நீட்டினார், யாசகம் கேட்டார், வீட்டில் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, யார சொல்லலாம் செய்ங்கிற செங்கோடி சொன்னாங்க. ஒரு முறை கேட்டா கொடுத்தாங்க, ரெண்டாவது முறையும் கேட்டார் கொடுத்தாங்க, மூணாவது முறை கேட்டார், இங்க வாப்பா நீ நல்லா தானே இருக்கிறாய், நல்ல உடம்புல தெம்பு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாய், ஏன் யாசகம் கேட்கிறாய், இல்ல யார சொல்லா வீட்டில் ஒன்றும் இல்லை. சரி என்னப்ப இருக்குது வீட்டுல, வீடு சொன்னா என்னவோன்னு இருக்குமே. சொன்னாங்க குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கோப்பு இருக்குது, கிளாஸ், கோத்திரத்துக்கு விண்டர்ல எங்களை மறைச்சு கொள்றதுக்கு ஒரு கம்பளி ஒரு 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 பிளாங்கெட் இருக்குது. அது ரெண்டையும் கொண்டு வா. அது ரெண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேங்க்ல அல்ல, பஜார்ல அல்ல, மஸ்ஜிது நபவியில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆக்ஷன் போட்டாங்க. அது ஆக்ஷன் போட்டாங்க. இங்க சொல்லித்தர தெரியுமா, இந்த முத்தனுக்கு கட்டித்தல் கொடுத்து வியாபாரம் செய்ய வைக்கலாது. நான் சொல்லித்தாரேன், நீ பிசினஸ் பண்ணா பிசினஸ் பண்ண மாட்டான். நான் சொல்லித்தாரேன், நீ பிசினஸ் பண்ணா பிசினஸ் பண்ண மாட்டான். அவன் முதல் அவர்களின் கோணம் அவருடைய என்ன சரி ஒன்றை போடணும். சல்லல்லாஹு பள்ளி வாசல் ஆக்ஷன் போட்டாங்க. ஒரு சஹாபி சொன்னார், யார சொல்லுங்க, நான் ஒரு திருகத்துக்கு வாங்கிக் கொள்றேன், அவ்வளவு பொறுமதி உள்ளதல்ல, அவர் ஒரு திருகத்துக்கு வாங்குறேன். இதை விட கூட யார் தர போறீங்க? நபியுடைய வாயில் ஒரு வார்த்தை வந்துச்சு, ஒரு சஹாபி சொன்னார், யார சொல்லுங்க, நான் ரெண்டு திருகம் தாரேன். கொடுத்தாங்க ரெண்டு திருகத்தை எடுத்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருகத்தை கொடுத்தாங்க, போய் உன் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு சாமான வாங்கி வச்சுட்டு வா, மற்ற ஒரு திருகத்துக்கு ஒரு கோடாளி வாங்கி கொண்டு வா. ஒரு கோடாளி அவர் போய் ஒரு இரும்பு துண்டு கோடாளியை வாங்கி கொண்டு வந்தார். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஃபஷத்த ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதைஹி, தன்னுடைய முபாரக்கான அந்த கையால அந்த கோடாளிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே புடி போட்டார்கள். யாரு புடி போட்டது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கிவிட்டு கோடாளியை கையில கொடுத்து சொன்னார்கள், என்ன தெரியுமா சொன்னார்கள், ஏந்த பள்ளியில இந்த இடத்துல உன்னை நான் 15 நாளைக்கு காணக்கூடாது, போய் தொழில் செய்யுந்தாங்க. எங்க நேரம் வருகிறதோ அங்க தொழுதுகோ. எந்த பள்ளியில தொழுது 1000 வக்து தொழுது 1000 ரகாத்து தொழுது நன்மை கிடைச்சு நிச்சயமாக. நீ அப்படி இன்னமொத்த யாசகம் வாங்கி கை நீட்டுவதை விடவும் இப்படி தொழில் செய்வது வாழ்வதற்கு நல்ல முடி சொன்ன சொல்ல. இதை பத்தி பேசுவதற்கு பேசிக்கொண்டே போக முடியும். கடைசியாக இன்னமொண்ட சொல்லி முடிக்கிறேன். புகாரில பதிவான ஹதீஸ், சுபஹான் ஹதீசுகளை படிக்கும்போது சொல்லுகின்றேன், உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், முழு ஹதீசையும் சொல்ல வேண்டும். அறவாசியில் நிப்பாட்ட வானம், ஹதீஸ் அறவாசியில் நிப்பாட்ட வானம். என்னோட பொழிப்புக்கு வரக்குள்ள ஹதீஸை நிப்பாட்டிட்டு ஹதீஸை பயான் செய்வது அது ஹதீசுக்கு சேர ஹியானத்து மோசடி. ஒரு ஹதீஸை சொல்லக்குள்ள முழு ஹதீஸையும் சொல்லணும். சல்லல்லாஹு சல்லம் மதீனா முனவ்வராவுக்கு சஹாபாக்கள் போய் செட்டில் ஆகிறாங்க. உங்களுக்கு தெரியும், மக்காவுடைய சஹாபாக்கள் இல்லத்தையும் இழந்தாங்க, ஒன்றுமே கொண்டு போக முடியாது, ஏழைகளாக இல்ல ஒன்றும் இல்ல முஹாஜிர்களாக போய் சேர்ந்துட்டாங்க. பத்தி பேசியிருக்கிற எல்லாரும் பேசிட்டாங்க. சுபஹானல்லாஹ், பல நூறு சஹாபாக்கள் மதீனாவுல போய் செட்டில் ஆகிறாங்க, ஒன்றுமே கையில இல்ல, கையில் ஒன்றுமே இல்ல, எல்லத்தையுமே இழந்துட்டாங்க. அங்க போன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு டெக்னிக்கல் வே ஒன்றை கையாண்டாங்க. இந்த முஹாஜிர்களை தூக்கிடுவோம், என்ன தெரியுமா செஞ்சாங்க, தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஜோடி போட்டாங்க. ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிர், ஒரு அன்சாரி ஒரு முஹாஜிர், நீங்க இவருக்கு நீங்க இவருக்கு நீங்க இவருக்கு ஒவ்வொருத்தராக ஜோடி போட்டு சொன்னாங்க, நீங்க இவரை பார்த்துக்கும் போட்டு சொல்லி. அந்த காலகட்டத்தில் குரானுடைய ஆயத்து கூட இறங்கிச்சுன்னு தெரியுமா, குரானுடைய சட்டம் கூட இருந்துச்சு, யாராவது அவர்களுக்குள்ள ஒருத்தர் மௌத்தானா சொந்த நான தம்பிக்கு அனந்தர சொத்துல பங்கு போக மாட்டாது, இவருக்கு தான் பங்கு போகும். அந்த சட்டம் பின்னால மாற்றப்பட்டுச்சு. ஆயத்தை கூட சட்டம் பின்னால மாற்றப்பட்டுச்சு. அதுல மக்காவில் ஒரு பணக்கார சஹாபியாக இருந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, ஒரு பெரிய பணக்கார சஹாபி, எல்லத்தையும் விழுந்தாங்க, கையில ஒன்றும் இல்லை, வீரம் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி புரட்டி அடிக்கப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அப்துல் ரஹ்மானை பார்த்துட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒரு பணக்கார சஹாபியோட ஜோடி போட்டாங்க. அவருடைய பேரு சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா. சஅத் இப்னு ரபீஅக்கு இவர் பொறுப்பு, பிரதர் சொந்த சகோதரனை விடவும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர் என்று சொல்லிட்டாங்க, அந்த உறவு எப்படி இருக்கும், அந்த 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 பொன் எப்படி இருக்கும்? சாது பின் ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ரொம்ப மிச்சம் தந்திருக்கிறான், எனக்கு ரெண்டு ஊடு இருக்குது, ஒரு ஊடு உங்களுக்கு, எனக்கு ரெண்டு தோட்டம் இருக்குது, ஒரு தோட்டம் உங்களுக்கு, எனக்கு நல்ல பேலன்ஸ் இருக்குது, அதுல அறவாசி உங்களுக்கு, எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, நீங்க தேவைன்னு சொன்னா நான் உங்க டிவோர்ஸ் பண்ணுவேன், அவளை இத்தாவுக்கு பிறகு உங்களுக்கு கதவடிக்காக செஞ்சு கொடுவோம் வேணும், ஏண்டா நீங்க எனக்கு சகோதரர். இப்ப கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு யோசிங்க பார்ப்போம், நான் ஒரு தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத் தொண்டு செஞ்சு வந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு யாராவது ஒருத்தர் இப்படி ஆஃபர் பண்ணினா நான் என்ன சொல்லுவேன்? நான் சொல்லுவேன், அல்லாஹ் தீனுக்கு செஞ்ச உதவியால் இப்படி எல்லாம் எனக்கு தந்துட்டான் என்று சொல்றேன். நான் தீனுக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஹிஜ்ரத் செஞ்சேன், சுபஹானல்லாஹ், அடுத்த நிமிடம் ஊட்டேன் தந்தான், காணியேன் தந்தான், சொத்தேன் தந்தான், எல்லாம் தந்துட்டான், அல்லாஹ் தாரன் இப்படி தருவானே, இப்படியும் அல்லாஹ் தருவானா என்று தான் நான் நினைப்பேன். அப்துல் ரஹ்மான் என்ன தெரியுமா சொன்னாரு, இவங்க தான் சஹாபாக்கள், இவங்க தான் சுய மரியாதையோட வாழ்ந்தவங்க, இவங்க தான் கௌரவத்தோட வாழ்ந்தவங்க, இவங்க தான் கனவான்களாக வாழ்ந்தவங்க, இவங்க தான் தலக்குரியமா வாழ்ந்தவங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக், உன்ன பணத்திலேயும் உன்ன செல்வத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டித்தான், எனக்கு பஜார காட்டித்தான், நான் போறேன் பஜாருக்கு, எனக்கு தொழில் செய்ய தெரியும், இந்த கை இன்னும் இருக்கிறது, அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கிறது. என்ன தெரியுமா சொன்னாரு, இஸ்லாத்துக்கு முன்னாலேயே கை நீட்டி வாங்கின பழக்கம் யார்கிட்டையும் இல்ல, இஸ்லாத்துக்கு பிறகு கை நீட்டவான்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி இருக்கும். அன்பாக சொல்ற வாலிபர்களுக்கு சாதிபுரி ரபேஷ் சொன்ன அதே வார்த்தையை மாமாக்கு சொல்லுங்க, போயிட்டு உங்களோட வயிற்ற பாப்பாக்கு சொல்லுங்க, மாமா எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சம்பாதிக்க தெரியும், நீங்க வச்சுக்கோங்க, நான் எதையும் கேட்கணும் உங்கள்கிட்ட, எனக்கு வேணும் நீங்க வளர்த்த சாலிகான மனைவி மட்டும்தான், இந்த மனைவி வேணும், நான் எதையும் எதிர்பார்க்க இல்லை. அப்துல் ரஹ்மானுக்கு செஞ்ச பரக்கத் அல்லாஹ் உங்களுக்கும் செய்வான். நீங்க அன்பாக சொல்றேன், இந்த விதித்த மெசேஜாக எடுத்துக்கோங்க, வெறுமனே தொழுகுல குடும்பத்துல துவா கேட்டுட்டோம், வறுமைய போக்கிடுவாயாக, இது மட்டுமல்ல சொல்யூஷன், ஸ்மார்ட் ஆகணும், உழைக்கோணும், சம்பாதிக்கோணும், தேடணும், ஜகாத்து கொடுக்கணும், பதக்கா கொடுக்கணும், வராசத்தை விட்டுட்டு போகணும், அனந்தர சொத்து விட்டுட்டு போகணும். மாஷா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு இவ்வளவு அனந்தர சொத்து பைத்து சேர்ந்திருக்குது, பிள்ளைகள் சொல்லணும், வாப்பட சொத்து எங்களுக்கு தேவையில்லை, வாப்பட சொத்தை நாங்க வக்குவு செஞ்சிட்டோம், வாப்பட சொத்தை நாங்க வாப்பட பேர்லே தர்மம் செஞ்சிட்டோம், அந்த குழந்தைகளுக்கு அல்ல அருள் செய்வானாக. அப்படிப்பட்ட குழந்தைகள் இப்பையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களை வாப்ப படிக்க வைத்தானே, எங்களை வாப்ப சொல்லித் தந்தார் தொழில் செய்வதற்கு, எங்களுக்கு உண்மை தெரியும், எங்களுக்கு பொய் தெரியாது, எங்களை கை உழைக்கும், வாப்பட அனந்தர சொத்தையும் நாங்கள் வாப்பட ஈசாது சவாபுக்காக வேண்டி அந்த தர்மம் செய்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளையும் நான் பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ், இந்த உம்மத்தை பாதுகாத்துடுவாயா, கஷ்டமில்லாத வாழ்வை நசீபாக்குவாயா, இந்த நாட்டினுடைய இறுமையை பாதுகாப்பாயா, ஒரு ஆரோக்கியமான ஆவியத்தான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவாயா. யா அல்லாஹ், இது எங்களுடைய நாடு யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் மக்காவில் பரக்கத்து செஞ்சது போல யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து செஞ்சது போல யா அல்லாஹ், இந்த ஊர்லயும் பரக்கத்து செஞ்சிடுவாயா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாத்துடுவாயா, இவருடைய இறமைகளை பாதுகாப்பாயா. நாங்க இவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்படையில்லையா அல்லாஹ், பல வகையான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், பல வகையான நெருக்கடிகளுக்கு இந்த நாட்டு மக்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அனைத்தையும் லேசாக்கி அருளாக்கி இந்த நாட்டுக்கு ஹைரையும் வரக்கத்தையும் மட்டும் நாடுவாயாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.